ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு: சூத்திரம் 1, திகரணம் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இரண்டாவது அதிகரணம். பிரம்மான் ஸ்ரீ மாத சிவஞான சுவாமிகள் திருவடிகளை கொண்டு திருவடிகளை வணங்கி நம்ம சிந்தனை செய்வோம். மண்ணினில் கடாதியெல்லாம் வருவது குலாலனாலே, எண்ணிய உருவமெல்லாம் ஏற்றுவன் ஈசன்தானும், கண்ணு காரியங்கள் எல்லாம் காரணமதனில் காண்பன், பண்ணுவது எங்கே நின்று இங்கு என்றே பகர கேள்வி. மண்ணில் குடங்கள் எல்லாம் வருவது குயவனால் என்று நீங்க ஆதாரத்தோடு காட்டினீங்க, ஏற்றுக்கொண்டோம். எண்ணிய உருவமெல்லாம் ஏற்றுவன் ஈசந்தானம், சிவதத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவங்கள் எல்லாம் எடுத்து உரைத்தீர்கள். சுத்தமாய குணம், அஸ்தமாய குணம், பிரகதிமாய குணத்தெல்லாம் சொன்னீர்கள். பல்வேறு கருவிகளை எல்லாம் சொன்னீர்கள். உடல் அங்காங்கி பாகமாகி உலகமாகவும் உடல்களாகவும் இந்த உலகம் உருவாகும் என்று சொன்னீர்கள். இந்த உருவத்தையெல்லாம் ஈசனை ஏற்றுவான் என்று கூறினீர்கள். கண்ணு காரியங்கள் எல்லாம் காரணம் அதனில் காண்பான், எல்லா காரியத்துக்கும் காரணத்துல காரணத்துல உள்பொருள் இருக்கு என்று கூறினீர்கள். இதையெல்லாம் எப்படி உங்களுடைய இறைவர் செய்வார், எப்படி இறைவன் இதையெல்லாம் செய்வார் என்று சொன்னீர் என்று கேட்டீர்களே, ஆனால் இப்ப சொல்றேன் என்று அருள் சிவாச்சாரியர் விளக்குகிறார். சீலமோ உலகம் போல தெரிப்பறிது. சுவாமியினுடைய இந்த தன்மை உலகத்தை போல நான் எடுத்து சொல்லியிருப்பேன். இப்ப நான் சுத்தமாயா இந்த இப்போ எடுத்துக்காட்டுறோம் அப்படின்னா, சுத்தமாயா போனோம்னா 5 தத்துவம் இருக்குது, அஸ்தமாயா போனோம்னா 7 தத்துவம் இருக்குது, பிரகிருதி மாயா போனோம்னா அப்படி 24 ஆன்ம தத்துவம் இருக்குது, வாக்கு 4 வாக்கு இருக்குது, அத்துவாக்கள் 6 அத்துவாக்கள் இருக்குன்னு இந்த மாதிரி சடப்பொருளை வந்து வார்த்தையால் நம்ம சொல்லிட முடியும், நூலிலையும் அடக்கிட முடியும். இறைவரோட பெருமை அப்படி அடக்க முடியுமா? இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டலாம் இருக்கார் சுவாமி பரசிவம். அவருடைய பெருமையை எடுத்து சொல்லிட முடியுமா? அப்படி ஒரு பெருமையை ஒரு நூலில் அடக்கிட்டோம், வார்த்தையில சொல்லில் அடக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து இறைவனாக மாட்டார். சீலமோ உலகம் போல தெரிப்பறிது. இந்த உலகத்தை சொன்ன மாதிரி அவருடைய தன்மைய சொல்ல முடியாதப்பா. அதனால் நிற்கும் கோலமும் அறிவாரில்லை. அவருடைய அந்த நிலையையும் இன்னதன்மையது என்று சொல்ல முடியாது. இன்னதன்மை என்று அறியன்னா எம்மானை எளிவந்த பிரானை, அன்னம் வைக்கும் வயர்பலனத்தினை ஆரூரானை மறக்கலுமானே, யாரும் சொல்ல முடியாது. அப்பர்சாமி அருமையா சொல்லுவார், இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுனாதே. சுவாமி இப்படிப்பட்டவன் எழுதி காட்டுனா, அவர் அவ்வளவு பழமையானவர். சித்தவட மடத்துல நம்பிகள் பெருமான் திருவதிகை தளத்துக்குள்ள நுழையது அப்பர் பெருமான் உடார்ப்பணி செய்ததுனால அந்த தளத்தை மிதிப்பதற்கே அஞ்சி சித்தவன மடத்துல தங்கியிருந்து அதிக பெருமானை மனதார வழிபட்டு ஃபீல் கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு வயதான மூப்பு உடையத்துல சுவாமி வருவார், அதிக விரட்டேஸ்வரர். நம்பிகள் பெருமானுடைய திருமுடியில வந்து தன் திருவடி வைப்பார். ஏன் இப்படி வைத்தீங்க என்று கேட்ட உடனே நம்பிகள் பெருமான் சுவாமி சொல்வார், என்னுடைய மூப்பு காரணமாக வைத்துட்டேன், என்னுடைய மூப்பு திசையாக செய்து விட்டது. மீண்டும் மீண்டும் வைப்பா, ஏன் இப்படி வைக்கிறார்? அந்த நயம்பட அந்த பெரியவரான வாக்கு என்ன அப்படின்னா, அவருடைய மூப்பு திசையறியாமல் செய்து விட்டது. அவருடைய மூப்பு தான் அவருடைய அந்த பழமையான அந்த நிலை தான், பழைதரும் ஆபரணா இருப்பதனால தான் அந்த உலகத்துல பலர் அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. உலகளாக உணர்ந்து ஓதற்கு அறிவுனா இருக்கக்கூடிய காரணம் அவருடைய தன்மை எப்படிப்பட்டது, எல்லாராலும் தெரிந்து கொள்ற மாதிரி ரொம்ப எளிதாக அறிந்து கொள்ளக்கூடிய இறைவன் அவர் இல்லை. உலகெல்லாம் நடந்து போவதற்கு அறியவன் தான், எப்பவுமே அறியவன் தான். அதனால் நிற்கும் கோலமும் அறிவார் இல்லை, யாரும் அறிய முடியாது. ஆயினும் அப்படி இருந்தாலும் நான் சொல்றேன் கேள்வி, எனக்கு தெரிஞ்ச அளவில் கொஞ்சம் சில எடுத்துக்காட்டுகளோட சொல்றேன். ஞாலம் ஏழினையும் தந்து நிறுத்திப்பின் நாசம் பண்ணும் காலமே போல கொட் நீ நிலை செயல் கடவுள் கண்ணே. இறைவன் எப்படி இந்த உலகத்தை காரியப்படுத்துவான் என்றால், ஏழு உலகங்களையும் இன்னென்ன காலங்களிலே தோன்றி நின்று அழியும் என்று செய்யக்கூடிய நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த காலம் போல. நம்ம வந்து முதல் சூத்திரத்திலே சிந்தித்தோம், காலமே கடவுள்னு சொல்லுவோம். ஒரு சபையத்தார் வந்து காலமே கடவுள்னு வாதிடுவான். இப்போ அவங்ககிட்ட என்ன சொல்லுவோம்னா, ஏன்னா அந்த காலம்னு கடவுள் கருதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, எல்லாமே அந்த காலத்தை வச்சு நடக்குது. நேரம் வந்தாதானே எல்லாமே நடக்குது. அந்த காலமும் கடவுளுக்கு துணை காரணம் என்று நாம நிறுவோம் சித்தாந்தத்தோடு. காலம் கடவுளுக்கு துணை காரணம். இப்ப இந்த துணை காரணத்தை கொண்டு நிமித்த காரணோட பிறவி நம்ம சொல்ல போறோம். ஏன்னா ஏதாவது உவமை சொன்னாதான் நம்ம சொல்ல முடியும். இப்ப வந்து சுவாமியோட திருமேனி பொன்னிறமா இருக்கும், பொன்னார் மேனின்னா தங்கம் போன்று இருக்கும், ஆனா தங்கத்தை விட ரொம்ப சிறப்பா இருக்கும். அது உவமையா தான் காட்டுவோம். செந்தாமரை காடனே மேனி, ஆயிரம் செந்தாமரை மறந்திருந்தா எப்படி இருக்கும், மலர்ந்திருந்தா எப்படி இருக்கும், அது போல இறைவருடைய திருமேனின்னு சொல்லுவோம். அது ஒரு உவமை தான், ஆனா அதை விட சிறப்பா இருக்கும். அதுபோல ஞாலம் எழுனியும் தந்து நிறுத்தி பின் நாசம் பண்ணும் காலமே போல கொள்ளி நிலை செயல் கடவுள் கண்ணே என்று போட்டிருக்கிறது. காலத்தை ஏன் சுவாமிக்கு சொல்றாரு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அடியும் சொல்றேன். தலை சுத்திரம் அடியார் பெருமக்கள் எல்லாரும் கவனமா கேளுங்க. காலத்துக்கு இப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன காரணத்தால அருள் திசவாச்சாரிய சுவாமிகள் காலத்தை உமையாக கூறுகிறார் இறைவனுடைய பெருமையை சொல்லப்படும். இப்ப நமக்கெல்லாம் வந்து 12 மணி நேரம் ஆனா ஒரு பகல் அரை நாள், இன்னொரு 12 மணி நேரம் ஆனா இன்னொரு இரவு. ஒரு நாளுக்கு நமக்கு இருபத்தாங்க நேரம், ஒரு நாள் முடிந்து போகுது. நமக்கு 6 மாதம் ஆனால் மானுடர்களுக்குரிய 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு பகல், தேவர்களுக்கு ஒரு பகல். இன்னும் 6 மாதம் ஆனால் தேவர்களுக்கு ஒரு இரவு. அப்ப நம்முடைய 360 நாட்கள் தேவர்களுக்கு ஒரு நாள், நம்மளோட ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒரு நாள். நம்முடைய 365 வருஷம் அவங்களுக்கு ஒரு வருஷம். தேவ வருடம் 365 வருஷம், நம்முடைய வருஷம் தேவர்களுக்கு ஒரு வருடம். இது தேவர்களுக்கு மட்டும். இப்போ தேவ வருடம் 4800 வருடம். இப்போ நான் 4800 சொல்லும்போது நீங்க பண்ணணும் மல்டிப்ளைட் பை 365 ஒவ்வொரு வருஷம் மாடவர்கள் இது பண்ணணும். தேவ வருடம் 4800 வருடம் முடிந்ததேயானால் அது கிருதயுகம். கிருதயுகத்தோட காலம் எவ்வளவு? 4800 வருடம். திரேதாயுகத்தினுடைய காலம் தேவ வருடம் 3600 வருடம். துவாபர யுகத்தினுடைய காலம் தேவ வருடம் 2400 வருடம் தேவ வருடம். கலியுகம் இப்போ நம்மள இருக்கக்கூடிய கலியுகம் தேவ வருடம் 1200 வருடம், தேவ வருடம் 1200. அப்படியே நம்ம வருடமா மொத்தமா சேர்த்தா 12000 வருடம். இந்த 12000 வருடம் வந்தா ஒரு சதுர்யுகம், ஒரு சதுர்யுகம். இதை நம்ம மகாயுகம்னு சொல்லுவோம். இப்போ இந்த கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகத்தை நம்ம மானுட வருடத்தை கொண்டு நம்ம பெருக்கி பார்த்தோம்னா 17,28,000 வருடம் கிருதயுகம், 17,28,000 வருடம் கிருதயுகம், 12,96,000 வருடம் திரேதாயுகம், 8,64,000 வருடம் துவாபர யுகம், 4,32,000 வருடம் கலியுகம். மொத்தமாக கூட்டணும்னா 43,20,000 வருடம் ஒரு சதுர்யுகம். இந்த 4 யுகம் சேர்ந்தா சதுர்யுகம் மகாயுகம்னு சொல்லுவோம். இதுல 71 மகாயுகம் வந்தது அப்படின்னா, 71 மகாயுகம் வந்தது அப்படின்னா ஒரு இந்திரன் காலி, இந்திரனோட ஒரு வாழ்க்கை முடிச்சது. இப்ப 43,20,000 வருடம் உள்ள அந்த மகாயுகம், அது பல 71 மகாயுகத்தையும் தாண்டி, இன்னும் பல 994 யுகங்களையும் தாண்டி 1000 மகாயுகம் எத்தனை வருடம்னா, அப்படியே தலை சுத்திரும் அன்பர்களுக்கு. நானே கொஞ்சம் பார்த்தாம சொல்லணும், 432 கோடி வருடம் 1000 மகாயுகம். இது ஒரு கற்பம், 432 கோடி. இது பிரம்மாவுக்கு ஒரு பகல். 432 கோடி நம்மளோட வருடம், மானிட வருடம், பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது. 432 கோடி ரெண்டால பெருக்கணும் அப்படின்னா பிரம்மாவுக்கு ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். பிரம்மாவுக்கு ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். இந்த கால தத்துவத்தினுடைய அந்த சிறப்பை நாங்கள் சொல்றேன், எவ்வளவு விரித்து இருக்குன்னு பாருங்க. இப்ப ரெண்டு கற்பமான பிரம்மாவுக்கு ஒரு நாள், பிரம்மாவுக்கு ஒரு நாள், அந்த நாள் மாதமாகி அந்த மாதம் வருடமாகி அப்படி ஒரு பிரம்மாவுடைய 100 வருடம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, 360 பிரம்ம நாளானா 1 வருடம், அது ஒரு 100 வருடம் முடிஞ்சது அப்படின்னா ஒரு பிரம்மா காலி, ஒரு பிரம்மாவோட ஆயுள் முடிஞ்சு போயிரு. இந்த ஒரு பிரம்மாவோட ஆயுள் முடியக்கூடிய ஒரு பிரம்மாவுடைய முழுமையான ஆயுள் விஷ்ணுக்கு ஒரு பகல். நான் இப்ப சொல்றது எல்லாமே பிரகிருதி மாயா குணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் இன்னும் இங்கெல்லாம் போகவே இல்லை. இங்க ஸ்ரீகண்ட ருத்ரர் இருப்பார், விஷ்ணு இருப்பார், பிரம்மர் இருப்பார். இந்த இந்த போனத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்கெல்லாம் போனோம்னா நம்ம தலை சுத்தி கீழே விழுந்துரும். விஷ்ணுக்கு பார்த்தோம், ரெண்டு பிரம்மர் உடைய ஆயுள் விஷ்ணுவுக்கு ஒரு நாள், 360 விஷ்ணுவுடைய நாள் அப்படின்னா நம்ம அதை எப்படி பெருக்கிக்கணும் அப்படின்னா, 360 விஷ்ணு நாள்னா ரெண்டு கற்பம், அதை வந்து 360 பெருக்கணும். அப்படியே பெருக்கி பெருக்கி போனால் அது 360 விஷ்ணு நாள் முடிஞ்சால் விஷ்ணுவுக்கு 1 வருடம், விஷ்ணுவோட 100 வருடம் முடிஞ்சதுன்னா ஒரு விஷ்ணுவுடைய ஆயுள் முடிந்தது. அது உருத்ரனுக்கு ஒரு பகல் பொழுது, உருத்ரனுக்கு ஒரு பகல் பொழுது. 360 உருத்ர நாள் போச்சுன்னா அப்போ எத்தனையோ கணக்கிலே வராத அளவுக்கு எண்ணிக்கையில் போயிடும் வருடங்கள். உருத்ரனுக்கு 1 வருடம், இப்படி 100 உருத்ர வருடம் போச்சுன்னா உருத்ரனுக்கு ஒரு ஆயுள் முடிஞ்சு, அதுக்கப்புறம் ஈஸ்வரனுக்கு அது பகலாக இருக்கும். அதுபோல 2 உருத்ரனோட ஆயுள் முடிஞ்சா ஈஸ்வரனுக்கு 1 நாள் ஆகும். அந்த நாள் மாதமாகி அந்த மாதம் வருடமாகி அது ஈஸ்வர வருடமாகி அந்த ஈஸ்வர அந்த ஈஸ்வரோட 100 தாண்டிச்சு அப்படின்னா ஈஸ்வரன் வந்து அது சதாசிவமூர்த்திக்கு ஒரு பகல். நம்ம என்ன பண்ணி வந்துடும், சதாசிவமூர்த்திக்கு ஒரு பகல். இப்போ இன்னும் இந்து நாதெல்லாம் தாண்டி போனோம்னா கணக்கிலே அடங்காது, கணக்கிலே அடங்காது. இப்போ அந்த கால தத்துவம் எவ்வளவு விரிந்திருக்குன்னு பாருங்க, எவ்வளவு விரிந்திருக்குது இந்த கால தத்துவம் மட்டும். இப்போ அதான் சொல்கிறார் சுவாமிக்கு உமையா சொல்லும் பொழுது, ஞாலம் எழுனையும் தந்து நிறுத்தி பின் நாசம் பண்ணும் காலமே போல கொள்ளி நிலைசை கடவுள் கண்ணி. அது போலதான் சிவபெருமான் ஏதோ அப்பர் பெருமான் திருக்குறந்தில் சொல்வார், 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயண ரங்கனே, ஏறு கங்கை மண் எண்ணில் இந்திரர், இரிலாதவன் ஈசன் ஒருவனே. சிவபெருமானுக்கு மட்டும்தான் முடிவு கிடையாது. இதுவரை எத்தனை பிரம்மர்கள் இருந்திருக்கான், 100 கோடி பிரம்மர்கள் இருந்திருக்காங்க. 432 கோடி வருஷம் போனாதான் பிரம்மாவுக்கு ஒரு பகல். 100 கோடி பிரம்மர்கள் இருந்திருக்கிறாங்க, 6 கோடி நாராயணர் காலம் முடிஞ்சிருக்கு, கங்கை கரையில் உள்ள மண் என்னன்னா இந்திரர்களுடைய இது வாழ்க்கை, என்னவே முடியாது அவள இந்திரர்கள், இரிலாதவன் ஈசன் ஒரு லட்சம், வெறும் பாடல் இல்லை சுவாமியினுடைய வாக்கு. காலம் அவ்வளவு நுட்பமானது என்று கூறுகிறார். அப்போ ஒரு கேள்வி வருது, உலகத்துக்கு ஆதாரமாக நின்று முதல்வன் இவ்வாறெல்லாம் பல்வேறு 5 தொழில்களை எல்லாம் செய்து காரியப்படுத்துவதனாலே அதனால் முதல்வன் தொடக்குற மாட்டானா என்று சொல்லுவார். இப்போ பூவோட ஒரு நார் வைத்தா அந்த நாருக்கும் பூவினுடைய வாசம் வரும், இந்த உயிர் வந்து சார்ந்தன்மையாக மாறக்கூடிய ஒரு உயிர் இன்னொரு உயிரை சார்ந்திருக்கும் போது நமக்கு அவங்களோட அவங்களுடைய அந்த தன்மை நமக்கு வந்துடும். நம்ம ஒருத்தர் கூடவே தினந்தோறும் பணி செய்கிறோம், அவர் நமச்சிவாய் நமச்சிவாய்னு சொல்லிக்கிட்டே இருக்கார், இவர் முன்ன பண்ண நமச்சிவாயத்தை சொல்லாட்டாலும் அவரோட ஒரு மாதம் இருந்துட்டார்னா தன்னை அறியாமல் இவருக்கும் நமச்சிவாயம் வந்துடும். அவர் வாயில் இந்த பழக்கம் அப்படியே வழக்கமாயிடும், உயிர் சாறு கொண்டமாக மாறக்கூடியது. அதுபோல இப்படியெல்லாம் உயிர்களோடு ஒன்றாக உடனாக வேறாக இருக்கிறார், பல ஒவ்வொரு புவன ஒவ்வொரு மாயிலும் இருந்து அந்தந்த புவனங்களை காரியப்படுத்துகிறார், வித்தியேஸ்வரர்கள் ஸ்ரீகண்டருத்தரெல்லாம் அதித்திட்டு நின்று காரியப்படுத்துகிறார். இதனால முதல்வனுக்கு ஒரு தொடக்குறு வந்துடாதா, அவரும் அதில் இதனால் அவருக்கு வந்து எதுவும் அந்த பாதிப்பு வந்துடாதா, உயிர்கள் அவத்தை அடைவது போல முதல்வனும் அவத்தை அடைய மாட்டானா என்று ஒரு கேள்வி வருது. அதுக்கு சொல்றாங்க, கற்ற நூல் பொருளும் சொல்லும் கருத்தில் அடங்கி தோன்றும் பெற்றியும் சாக்கிராதி வீணில் பிறந்து ஒடுக்கம் உற்றதும் போல எல்லா உலகமும் உதித்து ஒடுங்க பற்றோடு பற்றது இன்றி நின்றன பரணும் அன்றே. ஒரு நூலை நம்ம கற்றோமையானால் அதனுடைய பொருளும் சொல்லும் கருத்தில் அடங்கி தோன்றும். வேத நூல், சைவ நூல் என்று இரண்டே நூல்கள், வேறு உரைக்கும் நூல், இவற்றின் விரிந்து நூல் என்று சிவஞான சித்தியார் வாக்கினை நான் சிந்திக்கும் பொழுது அந்த வாக்கும் என்னுடைய மனதில் இருக்கும், அதனுடைய பொருளும் அடங்கி தோன்றும். அதுபோல இந்த உயிர்கள் எல்லாம், நம் போன்ற உயிர்கள் எல்லாம் ஆன்ம தத்துவங்கள் வித்யா தத்துவங்களை கூடும் போது என்னாகும்னா அஞ்சு அவத்தன்னு சொல்லுவாங்க. நம்ம விரிவாக நம்ம பின்னாடி சிந்திப்போம். நனவு, கனவு, உறக்கம், பேரறக்கம், உயிர் படங்கள் என்று சொல்லுவோம். இந்த இந்த கருவிகளை சார்ந்த உடனே உயிருக்கு இந்த அஞ்சு அவத்தை வந்துடும். உயிர் இப்படி மாறும். உயிர் வந்து சாறுவண்ணமாக மாறக்கூடியது. கருவிகளை சார்ந்த இந்த அறிவுடைய பொருளாகிய உயிர் எப்படி சாறுவண்ணமாக மாறி அஞ்சு அவத்தையில் உட்படுதோ, உயிர்களுக்காக பல சக்தி பேத வடிவங்கள் இருக்கக்கூடிய இறைவனுக்கு எப்படி அந்த அவத்தை வராது என்று கேட்கிறார். அப்ப சொல்றார், எல்லா உலகமும் தோன்றி நின்று ஒடுங்கினாலும் பற்றோடு பற்றது இன்றி நின்றடன் பரணும் அன்றே. எல்லா தத்துவங்களோடு அவர் கலந்திருந்தாலும் இறைவன் பற்றற்று இருந்தான். எப்படி அப்படின்னா, அவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன். உயிர் விருப்பு வெறுப்பு உடையது, சிற்றறி உடையது, அவன் பேரறிவு உடையவன். சுவாமி இந்த உடலை இவ்வளவு சக்தி பேத வடிவம் எடுப்பது யாருக்காக அப்படின்னால், உயிர் மேல் கொண்ட கருணையினால். எல்லாத்துக்கும் மேல இந்த உயிர்கள் படக்கூடிய அவத்திக்கு காரணம் இந்த மாயா கருவிகள், மலச்சார்பு மற்றும் இந்த மாயிலேருந்து வந்த இந்த கருவிகள். முதல்வன் எடுத்திருக்கக்கூடிய அந்த வடிவங்கள் எல்லாமே சக்தி வடிவம், மாயாகாரியம் கிடையாது. நம்மளை போன்றவர்கள் உடலுக்கு வேணும் அப்படின்னா பிரகிருதி மாயா புவனத்தை சுவாமி கலக்கணும், அதுலேருந்து இந்த கருவிகள்லாம் உருவாகணும், அப்போதான் அந்த உலகம் படைக்கப்படும், நமக்கு இந்த உடல் கிடைக்கும். இந்த உடல் நம்ம சாரும், மாயா தேகம். இறைவன் பெற்ற சுவாமி மகேஸ்வரனாகவும் உருத்ரனாகவும் சதாசிவமூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த திருமேனி எல்லாம் சக்தி வடிவம், கருணையே உருவமாகி நம்மளை போன்ற எலும்பு சத சலம் நீர் இதெல்லாம் உள்ள இருக்காது, கருணையே வடிவமான அந்த உருவம். அதனால அங்கே தொடக்குறி இருக்காது என்று நிறுவுகின்றார். உயிரவை ஒடுங்கி பின்னும் உதிப்பது என் அரண்பால் எண்ணில் செயலுறு மலத்தின் ஆகும். சிதைந்தது ஏது எண்ணில் சித்தத்த அயர்வுரு அயர்வு ஒளி காரியங்கள் அழியும். காரணம் கிடக்கும் பயில் தரு காரியம் பின் பண்டுபோல் பண்ணும் ஈசன். இப்போ உயிர்களை எல்லாம் ஒடுங்கி மீண்டும் மீண்டும் ஏன் பிறக்க வைக்கணும் என்று சொல்லும் பொழுது எதுக்காக, அதான் நம்ம முன்னமே சொன்னது போல அந்த மண்பாண்டம் இதை சிந்திக்கும் போது துணை காரணம், எதற்காக இந்த உலகத்தை படைக்கப்படணும், ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா. சும்மா விளையாட்டுக்காக படைச்சிட்டு இருக்க நேரம் போகலன்னு யாருக்காக படைக்கிறார், உயிர்களுக்காக. இந்த உலகத்துக்கு வந்து அந்த உயிர்கள் பிறப்பிறப்புகளுக்கு உண்டு கொண்டு கருவிகளை சார்ந்து இருந்தால் தான் அறிவு விளக்கம் பெற முடியும். அறிவு விளக்கம் பெற்றாதான் அந்த உயிர் தன்னை உணர முடியும். தன்னை உணர்ந்து தன்னையுடைய தன் உணர்வா எம்மையை உடைமை எம்மையார்னு மேகண்ட தேசியம் சொல்லுவார். அந்த உயிர் நான் உயிர் அப்படிங்கிறத முதல்ல உணரணும். அதுக்காக தான் இவ்வளவு இப்போ இந்த ஆணவ மலத்தோடு ரெண்டு கண்மமாய் ஏன் கொடுத்தார் அப்படின்னா, இப்போ ஒரு பாத்திரம் அழுக்காக இருக்கு, பாத்திரத்தில் அழுக்கு இருக்கு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை வச்சு தான் தேய்ப்பாங்க. இப்போ உள்ள இந்த பெரிய பெரிய சொல்யூஷனு சபீனா பொடியெல்லாம் இப்போ கிடையாது. அந்த அழுக்கு தேய்ந்து அந்த பாத்திரத்தை அழுக்குடைய அந்த மண்ணோட சேர்த்து தேய்க்கும் போது இந்த அழுக்கோடு அந்த அழுக்கு சேர்ந்து போயிடும். அதனால சுவாமி இங்கே நமக்கு ஆனமலத்தோடு கண்மமாயி ஊட்டி கொஞ்சம் அறிவு விளக்கத்தை கொடுத்து கரிவரணங்களை கொடுத்து அறிவு இச்சிசைகளை தொழில்படுத்தி உயிரை சிந்திக்க வைத்து உயிரோடு சேர்ந்து தானும் கண்டு எல்லாத்தையும் காணாதனமெல்லாம் காட்டி சுகாதாரமெல்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை பக்குவப்படுத்தி அப்புறம் மற்ற அந்த கருவிகளிலிருந்து விடுதலை கொடுத்து அந்த உயிரின் இச்சைக்கு ஏற்ப முத்தியளிக்கிறார். ஆனால் எதுக்காக இந்த உலகத்தை தோன்றி மீண்டும் மீண்டும் படைக்கிறார் அப்படின்னா, உயிரவை ஒடுங்கி பின் உதிப்பது என் அரண்பாலினை செயிறு மலத்தின் ஆகும். தொடர்ந்து உயிரை பந்தித்திருக்கக்கூடிய அந்த மலத்தினை பக்குவப்படுத்தி அந்த உயிருக்கு மலபரிபாகம் வரும் பொருட்டு தான் இந்த உலகத்தை இறைவன் மீண்டும் படைக்கின்றான். அப்ப இந்த உடலோடு சேர்ந்து உயிரும் இறந்து போயிருச்சு, அந்த உயிரெல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி உயிர் அழிந்து போட்டான் என்று கேள்வி வருகிறது. சிதைந்தது எது எண்ணில் சித்தத்து அயர்வுரு அயர்வொளி காரியங்கள் ஒழியும். நமக்கு எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இறப்பு யார் எல்லாத்துக்கும் பயந்தானே, இறப்பை நினைச்சு பயப்படாதவங்க யார். இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த உலகமும் வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருக்கிறது காரணம் கொரோனாங்கிற ஒரு உயிர்க்கொல்லி நோய். அது உயிரை எடுத்துரும் அப்படிங்கிற காரணத்தால் தான். உயிர் மேலே எல்லாருக்குமே ஒரு வாழணும், ரொம்ப காலம் வாழணும், எல்லாருக்குமே விருப்பம். சிலருக்கு 10,000 வருஷம் வாழ போகிறவங்க என்ன 60 வருஷம் வாழ்ந்தாலும் இன்னும் பல 100,000 வருஷம் வாழ்ந்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் பல தலைமுறையாக சுற்றி சேர்க்குறாங்க. உண்மை என்ன என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எதுக்கு உயிருக்கு அழிவு வருதா உடலுக்கு அழிவு வருதான்னு பார்த்தா, உடலுக்குத்தான் அழிவு, உயிர் அழியாது. இந்த தூல தேகம் அழிவுறும். இதுக்கு ஒரு கால நிர்ணயம், கால நியதி நியதி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு காலம் இருக்கு. இந்த பூதாதி உடல் வந்து ஒரு 60 வருடம் இருக்கும். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு போய்த்தான் ஆகணும். ஒரு வழியே கிடையாது, அதோட இருந்துகிட்டு இருக்க முடியாது. இது வந்து இறைவன் செய்யக்கூடிய ஒரு கருணை. இப்படி பல பிறவிகளை நமக்கு பல பல உடல்கள் கொடுக்குறது. அந்த உடல் அழியும், இந்த உடல் அழிவதை பார்த்து உடலோடு உயிர் அப்படியே அத்தீதமாக கலந்திருக்கிறதுனால, உயிர் தன்னையே உணராது இருக்கிறதுனால, இந்த உடலுக்கு வரக்கூடிய அழிவினை பார்த்து அந்த உயிர் தனக்கு வருவதாக அஞ்சுகிறது, பரிதவிக்கிறது, நடுங்குகிறது. அப்ப இறப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு இளைப்பாற்றல், ஒரு ரெஸ்ட், அவ்வளவுதான், கொஞ்ச நாளும் ஓய்வு. இப்ப உங்களுக்கு சிவஞான சித்தியார் வகுப்பு அடுத்து ஒரு 48 மணி நேரம் தொடர்ந்து எடுக்க முடியுமா? நான் மட்டும் அப்படியே என்னாலே முடியாது. அப்படியே நான் எடுத்தாலும் அதிகபட்சம் ஒரு 6 மணி நேரம், இன்னும் அதிக மணி எத்தனை ஆச்சு தெரியல, இன்னும் ஒரு 1 மணி நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு அப்படின்னாலே அடியார்கள் ஒவ்வொருத்தரும் நனவு கனவு உறக்கம் பேருக்கும் இருப்பிடங்களை தாண்டி ஒவ்வொரு அவத்தைக்கு போயிருவீங்க. ஏன்னா ஒரு ஓய்வு வேணும். ஒரு வாரத்துக்கு ஒரு 3 மணி நேரம் இன்னும் அடுத்த வாரம் போனால் தான் அந்த உயிராலேயே ஏற்றுக்கொள்ள முடியும். அப்புறம் நாள் முழுதும் நம்ம 8 மணி நேரம் வேலை பார்க்க முடியுமா? ஒரு 8 மணி நேரம் வேலை, மற்ற கடன்கள்லாம் மற்ற வேலைகள்லாம் செய்கிறோம், ஒரு 8 மணி நேரம் உறங்குறோம். அந்த உறங்கினா தான் அடுத்த நாள் நம்ம செயல்பட முடியும். அதுபோல ஒரு இளைப்பாற்றல் தான் இறப்பு. இறப்புனா எல்லாரும் பயத்தை நடுங்கிறது. ஏன்னா அந்த உலகத்தை மெய் நம்புறதுனால, பொய்த்தன்மை தாய மாயப்போர்வி மெய்யென்றும் வித்தகத்தாய வாழ்வு வேண்டினான் விரும்புகிறேன் என்று திருவாரூர் நம்பிக்கை செய்வார். இது பொய்யான உலகம், இது தோன்றி நின்று அழியும். அதான் சொல்றார், மாயப்பை மன்னா காயப்பைக்குள் நின்ற கல்வன் புறப்பட்டால் மாயப்பை மன்னா மேங்கியவாறு. இந்த உடல் தோன்றி நின்று அழியும். இந்த உடலுக்கு வரக்கூடிய அந்த அழிவினை உயிர் தனக்கு வரக்கூடிய அழிவாக நினைத்து மயக்கம் வருவதனால தான் எல்லா கவலைக்கும் அது ஆதாரமாக இருக்கிறது, எல்லா அச்சத்தோடும். நம்ம செய்கிற பாவம் எல்லாமே உடல் நிலையானது அப்படின்னு நம்ம நினைத்துக் கொள்வதனால தான் பல பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம், தர்மத்துக்கு புறம்பாக செயல்பட ஆரம்பிக்கிறோம். இந்த உடலை காப்பாற்றுவதற்காக, உடல் சார்ந்த இந்த உலக இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக, அந்த சொத்துக்களை பராமரிப்பதற்காக, ஏதோ இந்த உடல் பற்றி இருக்கக்கூடிய இந்த பந்தத்தின் காரணமாக தான் எல்லா உயிர்களும் வினை செய்யும். இந்த உடல் நிலை இல்லாது அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து பாவத்தீட்டுவதற்கான வழியே இல்லை. அப்ப அந்த எண்ணம் வரும் வரை, அந்த மலபரிபாகம் வரும் வரை சுவாமி மீள மீள படைத்துக் கொண்டேதான் இருப்பார். எனவே சிதைந்தது எது எண்ணில் சித்தத்து அயர்வுறு ஒளி காரியங்கள் அழியும். காரணம் காரணம் சுகமும் மாயையில் இருக்கும். பயில்தரு காரியம் பின் பண்டுபோல் பண்ணும் ஈசன் எப்போதும் பண்ணுவது போல அந்த காரணத்திலிருந்து சுவாமி காரியத்தை எடுப்பார். இப்ப ஒரு கேள்வி வருது, உடல் அழிந்த பிறகு சுவாமி நம்மளை எங்க கொண்டு வைப்பார்? நம்மகிட்ட எந்த கருவிகள் இருக்கு ஏற்கனவே? அந்தந்த உயிர்களிடம் எடுத்து இந்த புரியிட்ட காயம் இருக்கு, புரியிட்ட காயம் சுக்கம சரீரம். இந்த உடல் அழிந்த பிறகு பிரளய காலம் வந்து விட்டது என்றால் சுவாமி அந்தந்த மாயையோடு அந்த உயிரை சேர்த்து வைத்து விடுவார். அந்த மாயையோடு இருக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் அந்த மாயிலிருந்து உலகத்தை படைக்கும் போது அந்தந்த உயிர்களுக்கு அந்த உரிய அந்த பிறப்புகளை கொடுப்பார். தோற்றுவித்து பின்னும் தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்து அருள் தொழில்கள் மூன்றும் போற்றவே உடையன் ஈசன் புகுந்தது விகாரம் எண்ணில் சாற்றிய கதிரோ நிற்க தாமரை அலரும் காந்தம் காற்றிடும் கனலை நீரும் கரந்திடும் காசி நிக்கே. இப்படி நீங்க இறைவன் செய்யக்கூடிய 5 தொழில், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல், இத்தனை தொழில்களையும் உயிர் பொருட்டு இந்த உலகத்தை சார்ந்து அவர் செய்வதனாலே அவர் விகாரம் அடைய மாட்டார். எப்படி என்றால், சாற்றிய கதிரோ நிற்க தாமரை அலரும் காந்தம் காற்றிடும் கனலை நீரும் கரந்திடும் காசி நிக்கே. இப்போ சூரியன் காலையில் ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றார், அதிகாலையில் சூரியன் உதயமாகுது, உதயமான உடனே தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரை மொட்டு சூரிய ஒளி கண்ட உடனே அப்படியே மலர்கின்றது, சூரியகாந்த கல்லிருந்து நெருப்பு உருவாகிறது, இன்னும் தேங்கி இருக்கக்கூடிய நீர் சூரிய வெப்பத்தால வற்றி ஆவியாக மாறுகிறது. சூரியகாந்த கல்ல நெருப்பு வந்தது படைப்பு, தாமரை மலர்ந்தது காத்தல், நீர் வற்றி போனது அழித்தல். இந்த மூன்று தொழில் நடந்ததுனால சூரியன் ஏதாவது விகாரம் அடைவாரா? இதனால சூரியனுக்கு எதுவும் பாதிப்பு வருமா? கதிர் ஒரே கதிர் தான், சூரிய கதிர். அந்த சூரிய கதிரால படைத்த தொழில் நடக்குது, காத்த தொழிலும் நடக்குது, அழித்த தொழிலும் நடக்குது. அதுபோல இறைவனுடைய அந்த சிவசக்தியினுடைய அருளினாலே படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் அருளல் ஐந்தும் நிகழும். அந்த தொழிலை செய்வதனால அவன் என்றும் விகாரம் அடைய மாட்டான் என்று நிறுவான். நம்மதான் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவோம். வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவோம், அலுவலகத்துக்கு போயிட்டு அங்க அங்க இருக்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுவோம், அவங்களுக்கு கண்முன்னே இருக்க அவருக்கு உடன்பாடா இருக்க மாதிரி பேசுவோம். அவர் இன்னொருத்தரை பார்த்தா அவருக்கு தகுந்த மாதிரி எப்படியும் மாறும். இந்த விகாரப்படுறதெல்லாம் உயிரிடம் இருக்கும், பதியிடம் இருக்காது. உரைத்த தொழில்கள் மூன்று மூவருக்கு உலகம் போத வரைத்தொருவனுக்கே ஆக்கி வைத்தது இங்கு என்ன எண்ணின் வரை கமலத்தோன் மாலும் ஏவலான் மேவினோர்கள் புரைத்த அதிகாரி சத்தியம் புண்ணியம் நன்னலாலே. இப்படி நீங்க சொன்ன அந்த ஐந்து தொழில்களும் அது எப்படி நீங்க எல்லாமே சிவருமான் தான் செய்வார் என்று கூறுகின்றீர்கள். படைப்பதற்கு பிரம்மன் இருக்கிறார், காப்பதற்கு விஷ்ணு இருக்கிறார், அழிப்பதுக்கு உருதன் இருக்கிறார். அதுபடி எல்லாமே சிவபெருமான் தான் செய்கிறார் என்று சொன்னீங்க அப்படின்னா அதற்கு சிவஞான சுவாமிகள் கொடுக்கக்கூடிய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். அயன்மால் இருவரும் புண்ணிய விஷயத்தால் முதல்வனுடைய அதிகார சக்தி அவனது ஏவலால் பெற்று உடையரன்றி அத்தொழிலுக்கு சுதந்திரர் அல்லாராகலான். முத்தொழிலும் செய்வதற்குரிய சுதந்திரம் இருமாகி ஒருவனுக்கே உண்டு. பிரம்மா படைக்கிறாரு, விஷ்ணு காக்கிறாரு, உருத்திரன் அளிக்கிறாரு. அவங்கவுங்களுக்கு அந்தந்த தொழிலை செய்யும் உரிமை உண்டு. அதுவும் அவர்கள் சுதந்திரமாக செய்ய முடியாது. நினைத்ததையெல்லாம் படைத்திட முடியாது. நம்மளை படைக்கணுங்கிறது பிரம்மா விதி எழுத்து வைத்திருக்காருன்னா அது சிவசக்தி சன்னதியில சுவாமி அவர்களை அதித்திட்டு நின்று இறைவனுடைய ஆணையின் வண்ணம் அவர்கள் செய்வார். அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு கருவிதான். அவர்கள் அறிவுடைய பொருளாக இருந்தாலும் ஒரு கருவி. அரசனுக்கு அரசனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு எப்படி அமைச்சர் இயங்குவாரோ அதுபோல சிவப்பரம்பொருளின் ஆணையின் வண்ணம் ஐயன் படைப்பார், மால் காப்பார், உருத்திரன் அளிப்பார் என்று கூறுகிறார். இதை சொல்லும்போது சிவஞான சுவாமிகள் எடுத்துக்காட்டா சொல்றாங்க, வேதம் புராணம் இதிகாசம் முதலியவற்றுக்கும் இதுவே கருத்து என்பது சதுர்வேத தாற்பரிய சங்கிரகம் முதலியவற்றுள் காண்க. இதெல்லாம் சிவஞான சுவாமிகள் படித்ததுனால சொல்றாங்க. சதுர்வேத தாற்பரிய சங்கரகம் முதலிய நூல்களிலே இது விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதை படித்து உணர்ந்து கொள்ளலாம் என்று நமக்கு எல்லாம் காட்டுறாங்க. அடுத்து அந்த கேள்விக்கே இன்னொரு பதிலும் சொல்றாங்க. ஒரு கின்று தனித்தனியா இருக்கும்போது ஏன் எல்லாமே சிவம்தான் செய்கிறது என்ற அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குறாங்க. இறுதியாம் காலம் தன்னில் ஒருவனே இருவர்தம் உறுதியில் நின்றார்னில் இறுதிதாம் உண்டாகாதாம். அறுதியில் அரணே எல்லாம் அளித்தலால் அவனால் இன்னும் பெரிதும் நாம் ஆக்கம் நோக்கம் பேர் அதிகரணத்தாலே. பிரம்மா விஷ்ணுவும் இப்போ முற்றளிப்பு நடக்கு அப்படின்னா எல்லாருமே முற்றளிப்பு ஆயிதனா? உலகமெல்லாம் ஒடுங்கி பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒடுங்காம இருந்தாங்கன்னா அது வந்து முற்றளிப்பு இல்லையா? இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களா? அனைத்து பொருட்களும் ஒடுங்கினா தானே அது முற்றளிப்பு, அது பிரளயம், மகாசங்காரம். அவர்களும் ஒடுக்கப்படுவார்கள் இறைவனால், இறைவனிடத்து ஒடுங்குவார்கள் என்று கூறுகிறார். அதற்கப்புறம் இறைவனை சங்காரம் பண்ணதுக்கு யாரும் கிடையாது, அவர் தான் கிடையாது, இறுதியா இருக்கிறார். அதனால அவரே மீளவும் இந்த உலகத்தை தோற்றுவிப்பார், தோற்றுவிக்கிறதுக்கு உரியனும் அவர்தான் என்று கூறுகிறார். இப்ப மெதுவா அந்த இருமாகி அநாதி முத்த சித்துரு மண்ணுமன்றேங்க சொல்லி இப்ப தான் முதலுக்கும் கொண்டு வரார் கருத்தை. எப்படி கொண்டு வர்றாருன்னு பாருங்க. அடுத்த பாடல்ல சொன்ன இத்தொழில்கள் என்ன காரணம் தோற்ற எண்ணில் முன்னவன் விளையாட்டு என்று மொழிதலாம். உயிருக்கு மண்ணிய முத்தி முத்தி வழங்கவும் அருளால் முன்னே துண்ணிய மலங்களெல்லாம் துடைப்பதும் சொல்லலாமே. இப்ப இவ்வளவு காரியங்களையும் எதுக்காக சிவருமான் செய்தார், என்ன காரணத்தால இப்படி இத்தனை பரம சிந்திச்சோம். சதுர்யுகம் அது மகாயுகம் எனப்படும். அது போல 71 மகாயுகம் வந்தாதான் பிரம்மா குறிப்பாக, அது போக 900 அது போக 1000 மகாயுகம் வந்தாதான் பிரம்மா குறிப்பாகனு சிந்திச்சோம். இப்ப இவ்வளவு தப்ப எவ்வளவு வாட்டி பார்த்துருப்போம், எத்தனை வாட்டி இருந்திருப்போம், எவ்வளவு பிறவி எடுத்திருப்போம். எண்ணிலடங்காத பிறப்பு. உங்க யாருக்கு இது முதல் பிறவி கிடையாது, யாருமே கிடையாது. இதை 11 திருமுறையில் திரு கழுமல மும்முனி கோவிலில் எம்பிரான் பட்டினத்திடிகள் அருமையாக சொல்வார். திரு கழுமலத்து துணை பெருட்ட வேண்டுவார், இந்த உலகத்தில் நான் தாயா பிறக்காத தாயாக இல்லாத உயிர்களே கிடையாது. எல்லா உயிருக்கும் நான் தாயா இருந்திருக்கேன். எல்லா உயிர்களுக்கும், ஆடு மாடு கோழி சிங்கம் புலி கரடி மனிதர்கள், மனிதர்களுடைய எல்லா ஜாதி எல்லா உயிருக்கும் தாயா இருந்திருக்கேன். எல்லா உயிருக்கும் தந்தையாக இருந்திருக்கு. எல்லா உயிர்களும் எனக்கும் தாயா இருந்திருக்கு. எல்லா உயிர்களும் எனக்கும் தந்தையா இருந்திருக்கு. நான் சாப்பிடாத உயிர்களே கிடையாது இதுவரை எடுத்த பிறவிகள். என்ன சாப்பிடாத உயிர்களும் கிடையாது இதுவரை எடுத்த பிறவி. நான் பிறக்காத நிலமே கிடையாது. இந்த பிரகிருதி மாயா போனத்துல நான் பிறக்காத நிலமே கிடையாது. எல்லா போனங்களையும் பிறந்திருந்திருக்கிறேன். பிரம்மதேவருக்கு என் தலையெழுத்தை எழுதி எழுதி கை வலிச்சு போச்சு. அவ எத்தனை பிறவி பாருங்க, எத்தனை பிறவி, எண்ணிலடங்காத பிறவி. மிகப்பெரிய அது கருச்சுளி. இந்த சுழியிலேருந்து சிவருமானத்தர் யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அதனாலதான் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் இன்றும் மறவாமை வேண்டும் காரைக்கிழமையார் விண்ணப்பம் செய்தாங்க. பிறப்புங்கிறது மிக 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 மிகுந்த துன்பத்தை தருவது. எதற்காக இவ்வளவு செய்கிறார் அப்படின்னா, உயிர்களுக்கு அதை வந்து காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடினு திருவாசகத்தில் சொன்னது போல இது ஒரு விளையாட்டு என்று சொல்லலாம். இறைவனுடைய அது அவர் விளையாட்டா செய்கிறார். இவ்வளவு பெரிய நினைத்து கூட பார்க்க முடியாது இந்த யுகங்கள் கற்பங்கள் இத்தனை உயிர்களை தோற்றி ஒடுக்கி செய்யக்கூடிய இந்த காரியங்கள்லாம் ரொம்ப பெரிய விஷயம்தான். நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனாலும் அவரை பொறுத்த மட்டும் அது ஒரு விளையாட்டு. அவர் என்ன இவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு விளையாட்டா செய்தி எப்பா அப்படிமா, இவ்வளவு விளையாட்டா பேசுற, இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்றிய. அவர் அவ்வளவு சாதாரணமா அதை செய்வார். அவருடைய அந்த வரம்பில் ஆற்றல் உடைமையினாலே எதற்காக செய்கிறார் அப்படின்னா, உயிர்களுக்கு அறிவு கொடுக்கும் பொருள், ஞானத்தை வழங்கி. ஏன்னா ஞானத்தின் வாயிலாக தான் முக்தி பெற முடியும். முக்திக்கு அடிப்படை ஞானம். அந்த ஞானத்தை பெறணும். உயிர்களுக்கு இறைவனை நீக்க இறைவனை ஏற்பட்டு மலபரிபாகம் வந்து சத்தினிபாதம் வந்து ஞானம் ஏற்பட்டு முக்தி வழங்கவும் தன்னோடு சேர்த்து வைத்துக் கொள்வதற்காக. முன்னே துண்ணிய மலங்கள் எல்லாம் துடைப்பதும் அது இதெல்லாத்துக்கும் அந்த மலங்களாம் ஆணவ கண்ம மாயா மலங்களை எல்லாம் துடைத்து முழுமையாக துடைத்து வைப்பதற்காக என்று சொல்லலாமே. அவருடைய சுவாமியினுடைய தனிப்பெருங்கருணையை சொல்ற எதற்காக இப்படியெல்லாம் சொல்றார். இது சிவஞான சுவாமிகள் உரையில வந்து திருவாசகத்தையெல்லாம் அருமையாக எடுத்து காட்டியிருக்காங்க. காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடு என்பது முதலிய திருவாக்கள் பற்றி ஒரு சாரார், அத்தொழிலுக்கு காரணம் விளையாடற் கருத்தென்பர் மற்றொரு சாரார், ஐயா நீ ஆட்கொண்டுள்ள விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் என்று திருவாக்குகள் பற்றி, இது விளையாட்டல்ல என்று சொல்வார். இப்படி சொன்னாலும் அது பொருத்தமானதுதான். காரணம் என்னன்னா, உயிருடைய மலங்களை துடைப்பது, உயிருடைய மலங்களை துடைத்து ஞானத்தை கொடுத்து முக்தி கொடுப்பதற்காக தான் அவர் இவ்வளவு தெரிந்த ஐந்து ஒளிகளை செய்கின்றார்.